பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம். மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. படை போர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல்வுகள பூங்கவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்பு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ்க. பொய்க்குற்றம் பாம்புக்குடம் குலசேகர ஆழ்வார். இராமாயணத்தில் சுவாரஸ்யமான கட்டம். கதை சொல்பவர் மிகவும் கெட்டிக்காரர். ஒவ்வொரு காட்சியையும் அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திவிடுவார். கேட்பவர்கள் கதையோடு ஒன்றிப்போய் விடுவார்கள். அவர்களுக்கு தாம் கேட்பது கதை என்ற நினைவே தோன்றாது. இடம் சூழ்நிலை எல்லாம் மறந்து போய்விடும். அப்படியொரு நிலைதான் இப்போது. சேரமன்னர் குலசேகரர் முன்பு இராமாயணம் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. நல்ல கூட்டம். கதை சொல்பவருக்கு உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. தகாத காமத்தால் சூர்பனகை தண்டிக்கப்படுகிறாள். மூக்கறுபட்டவள் கதறுகிறாள். மூக்கிலே ரத்தம், முகத்திலே கோபம், மனத்திலே பழிவுணர்ச்சி, வாயிலே வசை சொற்கள். அண்ணா என்று ஒரு பெரிய அலறல். கரண் என்ற அரக்கன் சூர்பனகைக்கு அண்ணன் முறை. அவனிடம்தான் முதலில் ஓடி வந்தாள். அரக்கர் மானம் அடியோடு போய்விட்டது. உங்கள் தங்கையை இரண்டு மானிடர்கள் இந்த கோலத்தில் கேவலப்படுத்தி விட்டார்கள். அவர்களை கொன்று இரத்தத்தை குடிப்பதுதான் முதல் வேலை. புறப்படுங்கள் கதறினாள். ஆகா என்று கோபத்துடன் தொடையை தட்டியபடி எழுந்தான் கரண். கிருஷ்ண சர்பத்தை கால்விரலால் குத்துவது போல் நம் கோபத்தை சீண்டிவிட்டார்கள் அற்ப மானிடர்கள். இனி பொறுக்க மாட்டேன். அந்த அற்ப மானிடர் இரத்தத்தை இந்த மண் குடிக்கட்டும். புறப்படுங்கள் சேனைத் தலைவர்களே, அவர்களை கொன்றுவிட்டு வாருங்கள் சினத்தோடு கட்டளையிட்டான். ராமன் சீதையை ஒரு குகையில் தங்க வைத்து லட்சுமணனை காவலாக நிறுத்திவிட்டு தனியாக எதிரிகளைச் சந்திக்க புறப்பட்டான். சேனைத் தலைவர்களை நொடியில் வானுலகுக்கு அனுப்பி வைத்தான். கதை சொல்பவரின் உற்சாகம் அதிகரித்தது. மேலும் தொடர்ந்தார். சேனைத் தலைவர்கள் இறந்த செய்தி கேட்டு அரக்கன் கரண் மேலும் கொந்தளித்தான். தானே படையுடன் செல்ல தீர்மானித்தான். போர்முரசு முழங்கியது. அரக்கர் சேனை திரண்டது. காட்டு மிருகங்கள் பேரிகை சத்தத்தில் பயந்து ஓடின. முதலில் தூஷணனே முன்னணியில் நின்றான். திரசரசும் கரணும் தயாராக இருந்தார்கள். ராமன் ஒருவன். அவனிடம் தேர் இல்லை, யானை இல்லை, குதிரை இல்லை, படைவீரர்கள் இல்லை. தன்னந்தனியாக நின்றான். எதிரிலோ கடல் போல வீரர்கள், மலைகள் போல யானைகள், காடுகள் போல குதிரைகள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மின்னும் வாள், வேல், வில், அம்பு கேடயங்கள். ராமன் தனியாக என்ன செய்ய முடியும் என்று தேவர்கள் திகைத்தார்கள். முனிவர்கள் மயங்கினார்கள். ஐயோ, ராமனுக்கு துணையாக யாருமே இல்லையா என்று ஓரமிட்டார்கள். ஏன் இல்லை? ஆக்ரோஷமான பெருங்குரல் ஒன்று எழுந்தது. கதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களின் கவனம் திரும்பியது. கதை சற்றே நின்றது. குரல் கொடுத்தவர் மன்னர் குலசேகரர். நமது படை இப்போதே புறப்படட்டும். நானே படைத்தலைமை ஏற்கிறேன். போர் முரசு முழங்கட்டும். இது அரச ஆணை என்றார். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. இராமாயணம் சொல்லிக் கொண்டிருந்தவர் ஒரு நொடி திகைத்துப் போனார். அரசர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என புரிந்து கொண்டார். அமைச்சர்கள் விழித்தார்கள். கதை சொல்லி வந்தவர் கெட்டிக்காரர். சட்டென்று கதையை மேலே தொடர்ந்தார். கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் ராமபானம் அத்தனை பேரையும் அடியோடு அழித்தது. அசகாய சூரனான ராமன் உதவி வேண்டா காகுத்தன் வெற்றிவாகைச் சூடி திரும்பினான். அவனை சீதை ஆறத் தழுவி வரவேற்றாள். தேவர்கள் முனிவர்கள் நிம்மதி அடைந்தனர். மன்னர் குலசேகரரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். கதை சொன்னவருக்கும் நிம்மதி. மன்னர் குலசேகரருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ராமன் வெற்றி பெற்றுவிட்டான். மறுபக்கம் வருத்தம், தம்மால் ராமனுக்கு உதவ இயலாமல் போய்விட்டதே என்று. இவையெல்லாம் கனநேர நிகழ்ச்சிகள்தாம். அதீத அன்பினால் உணர்ச்சி வசப்பட்ட நிலை. இத்தனைக்கும் குலசேகரர் சாதாரண மனிதரல்லர், திடவரதன் என்று அழைக்கப்பட்டவர். இளவரசனாக இருந்தபோது சோழ பாண்டிய நாடுகளின் மீது படையெடுத்து வெற்றிவாகை சூடியவர். வேறு எல்லாவற்றையும் மறந்து ஒன்றில் மட்டுமே சலனமற்று ஈடுபடும் மனம் அப்படித்தான் நிகழும். எப்போதோ ஒரு முறை என்று அல்ல, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் இத்தகைய மனநிகழ்ச்சி தவிர்க்க இயலாததாகிவிடுகிறது. இதே கதை மற்றொரு முறையும் நடந்தது. முன்பு கதை சொன்னவர் கெட்டிக்காரர். கதையில் ராமனை உதவுவாரற்று காட்டியவர் மன்னர் படையோடு கிளம்பியதும் சட்டென்று கதையை ராமன் வெற்றியில் முடித்துவிட்டார். ஆனால் அந்த கதை சொல்பவரின் மகனுக்கு அவ்வளவு சூட்சுமம் போதாது. தந்தைக்கு பதிலாக ஒரு நாள் மகன் கதையை தொடர நேரிட்டது. தந்தைக்கு உடல்நலமில்லை. மகனுக்கு கிடைத்த கட்டம் மிக முக்கிய இடம். ராவணன் சீதையை கவர்ந்து போகும் கட்டம். மாரீச மாயமான் பின்னே ராமன் போனான். அவர் பின்னே லட்சுமணனும் போனான். தனியாக இருந்த சீதையை கபட சந்நியாசி ராவணன் ஏமாற்றி தூக்கிக் கொண்டு போனான். பாவம் சீதாதேவி, ஆகாயத்திலே விமானத்திலே வஞ்சகன் கையிலே, புலியிடம் சிக்கிய புள்ளிமானாக, புயலில் சிக்கிய பூங்கொடியாக, அலையில் சிக்கிய துரும்பாக அல்லாடினாள், அழுதாள், தொழுதாள், அலறினாள். உதவிக்கு வந்த ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டி குற்றுயிரும் குலைவுயிருமாக கீழே தள்ளிவிட்டான் ராவணன். அபலை சீதைக்கு ஆதரவு யாருமில்லை. கடலை தாண்டிவிட்டால் இலங்கைக்குப் போய்விடுவான். அவனை தடுப்பதற்கு யாருமில்லை. அன்னை சீதாதேவியை காக்க ஒருவரும் இல்லை. அவள் கண்ணீரை துடைக்க ஆறுதல் கரம் எதுவும் இல்லை. ஏன் இல்லை என்றது ஒரு சிம்மக்குரல். புறப்படட்டும் படை தெற்கு கடற்கரைக்கு என்று ஆணையிட்டது. யாருக்கும் காத்திருக்கவில்லை. மன்னன் குலசேகரன் புறப்பட்டு விட்டார். அவரை யாராலும் தடுக்க முடியவில்லை. வேறு வழியின்றி சேனையும் புறப்பட்டது. குலசேகரரின் ராமபக்தி அப்படிப்பட்டது. இப்போது அவனை தடுக்கும் சக்தி ஒருவரிடம்தான் உண்டு. அவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவரே வானத்தில் குலசேகரருக்கு காட்சியளித்தார். அன்னை சீதாதேவியோடும் அன்பு தம்பி லட்சுமணனோடும் காட்சி தந்த ராமனைக் கண்டு உடல் சிலிர்த்து உள்ளம் நெகிழ்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் குலசேகரர். குலசேகரரின் அளவற்ற ராமபக்திக்கு ஒரு சோறு பதம் சொல்லும் சான்று இந்த நிகழ்ச்சி. ராமாயணத்தில் உத்தரகாண்ட நிகழ்ச்சி உட்பட 11 பாடல்களில் குலசேகரர் ராமாயணத்தை பாடியிருக்கிறார். ராமாயணத்தை பாடியதோடு மட்டுமின்றி ராமனை தொட்டிலிட்டு தாலாட்டுப் பாடும் பாடல்களாக 11 பாடல்களை திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராகவ பெருமாள் மீது பாடியிருக்கிறார். மேலும் மகனை காட்டுக்கு அனுப்பிய தசரதனாகவே மாறி அந்த தந்தையின் சோகத்தை சொல்லில் வடித்தும் 11 பாடல்களை பாடியிருக்கிறார். ராமனிடம் மாறாத அன்பு கொண்ட குகன், குகப்பெருமாள் என்று சொல்லப்படுவது போல ராமனிடம் எல்லையற்ற பக்தி கொண்ட குலசேகரரும் குலசேகர பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார். அதனால்தான் அவருடைய பாசுரங்கள் 105 தொகுப்பு பெருமாள் திருமொழி என்றே சிறப்பிக்கப்படுகிறது. சேர மன்னர்களில் ஒரு பிரிவினருக்கு பெருமாள் என்ற பெயர் இருந்ததாக வரலாறு குறிப்பிட்டாலும் குலசேகரரின் ராமாயண ஈடுபாட்டால் பெருமாள் என்ற பெயர் இவரால் மேலும் சிறப்பு பெறுகிறது. பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியார் என்னும் ஒரு வைணவ வழக்கும் உண்டு. ராமபிரானை அனுபவிக்க குலசேகரர் பாசுரங்கள் பெரிதும் உதவும் என்பதே அதன் கருத்து. குலசேகரரும் புனர்வசு நன்னாளில் பிறந்தவர். இவரும் சக்கரவர்த்தி திருமகன் என்றே சொல்லலாம். ராமரும் முடிதுறந்தவர், இவரும் முடிதுறந்தவர். காரணம்தான் வேறு. இறைவன் மீது கொண்ட அதிகப்படியான ஈடுபாட்டால் அரச வாழ்வை துறந்தார் இவர். ராமர் மட்டுமல்ல, ராமனுடைய முன்னோர்களும் வணங்கி வழிபட்ட பெருமாள்தான் ரங்கநாதர். ராமர் பட்டாபிஷேகத்துக்குப் பின் விபீஷணனால் அயோத்தி அரண்மனை ஸ்ரீரங்கநாதர் காவேரிக்கரையில் இடம்பெயர்ந்தார் என்பது திருவரங்க வரலாறு. குலசேகரருக்கும் திருவரங்க பெருமாள் மீது கொள்ளை ஆசை. பக்தி என்றால் அவ்வளவு இவ்வளவு என்று சொல்லிவிட முடியாது. எப்போதும் அரங்கன் நினைவுதான். அரங்கனை காண வேண்டும் என்கிற அவருடைய இதயத் துடிப்புதான் பின்னாளில் அவர் பாடிய பெருமாள் திருமொழியின் முதல் 30 பாசுரங்களில் எதிரொலிக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள பெருமாளை கண்கள் என்று கண்டு களிக்கும், வாயார என்று வாழ்த்துவேன், மலர்தூவி என்று என் கைகள் தொழும், பெருமாளின் முன் எப்போது என் தலை வணங்கும், என் கண்கள் அரங்கன் முகம் கண்டு என்று கண்ணீர் மல்க கதறும், என் உள்ளம் என்று உருகும் என்று அவனோடு கலந்து மகிழ்வேன், என்று அவனைக் கண்ட களிப்பில் மண்ணில் விழுந்து புரள்வேன், அரங்கன் அடியார்களோடு என்று கலந்து பித்தாகி நிற்பேன் என்றெல்லாம் ஏங்கியிருக்கிறார். அரசு பொறுப்புதான் அவர் ஆசைக்கு குறுக்கே நின்றது. அமைச்சர்களுக்கு தெரியும் அவர் ஸ்ரீரங்கம் சென்றால் ஓரிரு நாள்களில் திரும்பிவிடமாட்டார் என்று. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அவரை அப்படியே கட்டிப்போட்டு விடுவார் என்ற அச்சம் அவர்களுக்கு. எனவேதான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருமாலடியார்களை அரச சபைக்கு வரவழைத்தார்கள். வைணவ நெறியில் ஆண்டவனை வழிபடுவதையும் விட அவன் அடியார்களை உபசரிப்பது மிக முக்கியம். ஆனால் திருவரங்கத்துக்குச் செல்லாமல் மன்னரை தடுக்க நினைத்த மந்திரிகளுக்கு இப்போது அரண்மனை முழுவதும் அடியார்கள் கூட்டமாகவே ஆகிவிட்டதே என்ற கவலை அதிகமாகிவிட்டது. அரசருக்கு மூச்சுவிட நேரமில்லை. எப்போது பார்த்தாலும் அடியார்களின் வேதகோஷம், திருமால் துதிப்பாடல்கள், இராமாயண பாரத பாகவத பேருரைகள். அரசருக்கு அரசு பணிகளில் நாட்டம் குறைந்து கொண்டே வந்தது. அமைச்சர்கள் தாங்களாகவே தேடி வைத்த திருகுவலி இது. இதை தீர்ப்பது எப்படி? அரசியல் சூழ்ச்சி அறிந்தவர்கள் அல்லவா அமைச்சர்கள். ஒரு திட்டம் தீட்டினார்கள். அரண்மனையில் ஸ்ரீராமநவமி உற்சவம். ராமபிரானுக்கு அவருடைய ஆபரணங்களையெல்லாம் களைந்துவிட்டு நீராட்டம். குடம் குடமாக பால், தயிர், தேன். இப்படி ஒரு நீராட்டம் நடைபெற்றதே இல்லை என்று சொல்லும்படி அது நடந்து முடிந்தது. மீண்டும் ராமச்சந்திரமூர்த்திக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். புதிய பட்டு பீதாம்பர ஆடைகள், வண்ண வண்ண வாசமலர்கள், களைந்து வைத்த ஆபரணங்கள், பாதசரம், கழல்கள், அரைஞான், பொற்பூணுல், கைகளுக்கு மாணிக்க கடகம், விரல்களுக்கு மோதிரங்கள், தலையில் கிரீடம், கழுத்தில் பொன் முத்து மணி ஆரங்கள். அடடா, அழகு அழகு, அற்புத பேரழகு. ஆனால் ஆனால் ஐயோ, அந்த திருமார்பில் ஒளிரும் ரத்தின மணி முத்து மரகத மாலை எங்கே? அதன் நடுவில் பதித்திருக்கும் நவரத்தின பதக்கமன்றே போதுமே? ஓர் அரசையே விலை பேசலாமே. நிலவின் ஒளியை வெல்லும் பிரகாசமாயிற்றே, எங்கே போயிற்று அந்தகாரம்? எல்லா இடத்திலும் தேடியாகிவிட்டது, எல்லாரையும் கேட்டாகிவிட்டது, கிடைக்கவில்லை. அமைச்சர்களில் ஒருவர் தன் சந்தேகத்தைச் சொன்னார். அரசே, நீராட்டு வைபவத்தில் ஈடுபட்டிருந்த பட்டர்கள் அதை எடுத்துப் போக வழியில்லை. பெருமாள் அருகே வருவதற்கு அரசர் அமைச்சர்கள் யாருக்கும் உரிமையில்லை. அருகே வந்து போய்க் கொண்டிருந்தவர்கள் வேதகோஷ்டியினர் மற்றும் திருமாலை பாடிக்கொண்டிருந்த அடியார்கள். எனக்கென்னவோ இந்த அடியார்களில் ஒருவர்தான் அதை எடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர்களை சோதித்துப் பார்த்தால், இப்படியொரு அவமானமா? திடுக்கிட்டனர் திருமாலடியார்கள். தீயை மிதித்தவர் போலானார் அரசர். அமைச்சரே, நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. அடியார்கள் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டார்கள். செய்தார்கள் என்றால் நான் செய்த மாதிரி. அரசே, ஆம், அடியார்கள் மீது எனக்கு சந்தேகமில்லை. உம்மை எப்படி நம்புகிறேனோ அப்படியே தான் அவர்களையும் நம்புகிறேன். உண்மை அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். அரச வழக்கப்படி அவர்கள் பாம்பு குடத்தில் கையை விட்டு சத்தியம் செய்யட்டும். சத்தியம் தவறாதவர்களை பாம்பு தீண்டாது. சரியாகச் சொன்னீர்கள். மிக நல்ல வழி அது. ஏற்றுக்கொண்டார் மன்னர். குடத்தில் பாம்பை இட்டு கொண்டு வாருங்கள். திருமாலடியார்களின் சார்பில் நானே சத்தியம் செய்கிறேன். அடியாருள் ஒருவரும் இந்த திருட்டை செய்திருக்க மாட்டார்கள் என்பது மிக நிச்சயம். அப்படி ஒருவர் இந்த ஈனச் செயலை செய்திருந்தால் பாம்பு என்னையே கடிக்கட்டும். மன்னர் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் பதறினார்கள். எங்களுக்காக நீங்கள் இந்த விஷப்பரீட்சையில் இறங்க வேண்டாம், நாங்களே குடத்தில் கைவிடுகிறோம் என்றனர் அடியார்கள். இது என் ஆணை, மறுக்க யாருக்கும் உரிமையில்லை, முடிவாகச் சொல்லிவிட்டார் மன்னர். குடப்பாம்பில் கையிட்டவர் என்று அவர் காலத்துக்குப் பிறகும் பாராட்டும்படி மன்னர் குலசேகரர் பாம்பு குடத்தில் கையை விட்டு சத்தியம் செய்து ஆபத்தின்றி தப்பினார். பின்பு அமைச்சர் தனியே அரசரிடம் சரணடைந்து ஹாரன் திருடு போகவில்லை என்றும் அடியார்களை பழிச்சுமத்தி அரண்மனையிலிருந்து வெளியேற்றுவதற்காகவே மேற்கொண்ட சதி என்றும் கூறி வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மன்னர் இதைக் கேட்டதும் மிகவும் வருத்தப்பட்டார். அரச வாழ்வின் மீதே அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது, வேதனை வாட்டியது. யோசனை செய்தவர் திடீரென்று முடிவு எடுத்துவிட்டார். அரசை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறி விடுவது என்று தீர்மானித்தார். மந்திரிகளும் மற்றவர்களும் எவ்வளவோ கெஞ்சியும் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. குலசேகரர் திருவரங்கத்துக்கு புறப்பட்டு விட்டார். தந்தையைப் போலவே அரங்கன் மேல் காதல் கொண்ட இளவரசி சேரகுலவல்லி இளையும் தந்தையுடன் புறப்பட்டு விட்டாள். இளையை ஆண்டாளுக்கு முன்னோடி என்றே சொல்லலாம். குலசேகரரின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியது. அரங்கனை தரிசித்தார், ஆடினார், பாடினார், நெகிழ்ந்தார், ஆனந்த கண்ணீரில் மூழ்கினார். மகள் விரும்பியது போல மறுப்பேதும் சொல்லாமல் இளையை திருவரங்க பெருமாளுக்கே மனமுடித்து வைத்தார். அரங்கன் அவளை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார். திருவரங்க கோயிலின் மூன்றாவது சுற்றுப்பிரகாரத்தில் சேனி வென்றான் மண்டபம் என்ற ஒன்றை அழகாக கட்டுவித்தார். அந்த மண்டபத்தில்தான் இப்போதும் அரங்கனுக்கு பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது. அந்த பாதை மிகவும் சீர்கட்டு, போக்குவரத்துக்கு ஏற்றதாக இல்லாததால் அதை சீர்படுத்தி திருப்பணியை நிறைவு செய்தார். எனவேதான் அவர் நினைவாக அந்த பிரகாரம் குலசேகரன் வீதி என்றே இப்போதும் அழைக்கப்படுகிறது. திருவரங்கனை கண்டுகளித்த குலசேகரர் மேலும் சில திருமால் கோயில் உள்ள திருப்பதிகளுக்கும் யாத்திரை சென்றார். அவரை கவர்ந்த மற்றொரு சோழ நாட்டு திருப்பதி திருக்கண்ணபுரம். அந்த கோயிலின் ஸ்ரீ சௌரிராகவ பெருமாளை பார்த்தவர்கள் மனத்தை அவரிடமே பறிகொடுத்து விடுவார்கள். குலசேகர ஆழ்வார் தன் பாடலில் கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே, எந்திசையும் ஆளுடையாய், ராகவனே தாலேலோ என்று தாளாட்டுகிறார். திருவேங்கடமுடையான் பற்றிய அவருடைய 11 பாடல்கள் திருமலையில் நிரந்தரமாக வாழும் ஒரு பிறப்பை, மன்னரின் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்று தன் ஆசையை கடவுள் விருப்பத்துக்கே விட்டுவிடுகிறார். பெருமாள் திருமொழியைத் தவிர சமஸ்கிருதத்தில் முகுந்த மாலை என்ற நூலையும் இவர் இயற்றியதாக சிலர் கூறியிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் குலசேகரர் நெல்லை குருகூரை அடுத்த பிரம்மதேசம் என்று கூறப்படும் மன்னார் கோயிலில் வாழ்ந்தார். அவ்வூர் ராஜகோபால் சுவாமி ஆலயத்தில் பணி செய்து தம் 67 வயதில் திருமால் திருவடியை அடைந்தார். இங்கு குலசேகர ஆழ்வார்க்கென தனிக்கோயில் வழிபாடு விழாக்கள் எல்லாம் நடைபெறுவது குலசேகரரின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மன்னார் கோயில், ராஜகோபால சுவாமி கோயில் குலசேகர ஆழ்வார் காலத்துக்கு பின்னால் பல ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்டதாக வரலாறு கூறுவதால் குலசேகரரின் நெல்லை சீமை வாழ்க்கை உறுதி செய்யப்படுவது இல்லை. கடவுளின் நெற்றியில் காயம். திருப்பானாழ்வார். காவிரி கரையில் கண்மூடி நிற்கிறார் அவர். அரங்கநாத பெருமானை வருடி வரும் காவிரியில் கால் வைக்கக் கூடாதென்றுதான் அப்படி கரையோரம் நிற்கிறாரோ? அவர் கண்கள் அரங்கன் கோயில் கோபுரத்தை பார்த்து பரவசப்படுகிறது. திருவரங்கம் மண்ணை மிதிக்கக் கூட தயங்கும் இந்த மனிதர் யார்? அவர் அரங்கனை போற்றி பாடுகிறார். குரலிலே அமுதம் சொட்டுகிறது. கரங்களிலே தவழும் யாழில் தேனமுதம் பொழிகிறது. இதயம் பக்தியில் ஆழ்ந்திருக்கிறது. ஆனாலும் என்ன, பாவம், அவர் பாணர், பஞ்சமகுலத்தில் வளர்ந்தவர், நெல் வயலிலே கிடந்து பாணன் ஒருவன் வீட்டிலே வளர்ந்தவர். பூ எனப்படுவது தாமரைப்பூவே, ஊர் எனப்படுவது உறையூரே என்று போற்றப்பட்ட உறையூரின் நன்சை வயலில்தான் அந்த குழந்தை கிடந்தது. பிறப்பு, பெற்றோர், இளமைப் பருவம் பற்றி ஆதாரப்பூர்வமாக முழுதும் அறிய முடியாத ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் மழிசையார், ஆண்டாள், பாணர். இப்படி பொய்கையிலும் பூவிலும் புதரிலும் செடி அடியிலும் வயலிலும் காணப்பட்டவர்களாக கூறப்படுவது வரலாற்றில் தவிர்க்க இயலாதது. குழந்தையைக் கண்ட பாணன் ஒருவன் கேட்பாரற்று கிடந்த குழந்தையை தன் மனைவியிடம் கொடுத்தான். குழந்தை பேறு இல்லாத அவர்கள் பெரிதும் மனமகிழ்ந்தார்கள். பசுவின் பாலே அன்னையின் பாலாயிற்று. அவர்கள் மிக அன்புடன் குழந்தையை வளர்த்தார்கள். இசையோடு யாழ் மீட்டுவது பாணர்களுக்கு பழக்கமான கலை. எனவே அவர்கள் தாங்கள் வளர்த்த குழந்தைக்கும் இசை அறிவை வளர்த்தனர். யாழ் மீட்டச் சொல்லிக் கொடுத்தார்கள். இசையோடு பக்தி உணர்வையும் மனத்தில் வளர்த்தார்கள். குழந்தைக்கு அவர்கள் என்ன பெயர் வைத்தார்களோ, எப்படி அழைத்தார்களோ, குலப்பெயரே குழந்தைக்கு இயற்பெயரானது. பாணன் நினைவு தெரிந்த நாள் முதலே அரங்கன் மீது அடங்காத பக்தி கொண்டான். நாளும் அரங்கனை காணத் துடித்தான். கற்பனையிலேயே அவர் உருவத்தை வடிவமைத்து அழகு பார்ப்பான். பாணன் உறையூரிலிருந்து திருவரங்கம் காவிரிக்கரைக்கு தினமும் வந்துவிடுவான். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்ற மனநிறைவோடு யாழை மீட்டி பாடத் தொடங்குவான். நேரம் போவது தெரியாது, பசி தெரியாது, களைப்பு தெரியாது. கண்களில் கண்ணீர் பெருகும், நெஞ்சு விம்மி துடிக்கும். யாரோ பைத்தியம் என்று சிலர் எண்ணியிருக்கலாம். சிலருக்கு அவர் பக்தி புரிந்திருக்கும். பஞ்சமனுக்கு என்ன அப்படி பக்தி பரவசம் என்று ஜாதி ஆணவத்துடன் சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாணருக்கு எதுவும் தெரியாது. அன்றும் அப்படித்தான். பாணர் காவிரிக்கரையில் நின்று கொண்டு தன்னை மறந்த பக்தி பரவசத்தில் யாழை மீட்டிப் பாடிக்கொண்டிருந்தார். அவர் பாடல் காற்றை புனிதமாக்கிக் கொண்டிருந்தது. அருகிலிருந்தவர் காதுகளில் அமுதம் பாய்ச்சியது. அப்போதுதான் தங்க குடத்துடன் காவிரி கரை நோக்கி வந்து கொண்டிருந்தார் லோகசாரங்க முனிவர். அவர் திருவரங்கம் கோயிலில் அரங்கனுக்கு நீராட்டல் நடத்த காவிரி நீரை கொண்டு வருபவர். வேகமாக வந்து கொண்டிருந்தவரை சட்டென்று நிற்க வைத்தது அந்த பாட்டு. பாடிக்கொண்டிருந்தவர் பாணர். அவரை தாண்டித்தான் காவிரி ஆற்றுக்குச் செல்ல வேண்டும். வழி அகலமானதாக இல்லை. பாணன் பஞ்சமன், மாமிசம் தின்னும் புலையன் குலத்தவன். அருகில் அவன் இருக்க அரங்கனுக்கு நீர் எடுத்துச் செல்வது எப்படி? அவர் மீதோ குடத்தின் மீதோ தெரிந்தோ தெரியாமலோ பட்டுவிட்டால் மஞ்சன நீர் புனிதம் கெட்டுவிடுமே. அப்படித்தானே பெரியவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது என்று தயங்கினார். வேறு இடத்துக்குச் சென்று நீர் எடுத்து செல்லலாம். ஆனால் அங்கு ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள் நீராடுகிறார்கள், துணி துவைக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து எப்படி அரங்கனுக்கு நீர் எடுத்துச் செல்வது? வேறு வழியில்லை, இங்கேதான் எடுக்க வேண்டும். கூப்பிட்டு சொன்னால் பாணனுக்கு புரியாதா என்ன? நகர்ந்து கொள்ள சொன்னால் விலகிப் போகிறான். பார்த்தால் போய்கிரியாக தெரியவில்லை, பாகவதனாகத்தான் தெரிகிறான். சொல்லி பார்க்கலாம். பாணா, பாணா! அவர் குரல் பாணர் காதுகளை எட்டவில்லை. அவர் அரங்கனோடு மனம் ஒன்றி பாடிக்கொண்டிருந்தார். பாணா, சற்று விலகினில். பதிலில்லை. பாட்டை நிறுத்து. நிறுத்தவில்லை. பாட்டை நிறுத்தினால்தானே பேசுவது காதில் கேட்கும். லோகசாரங்கர் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது. சுற்றியிருந்தவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். ஏய், நீ என்ன செவிடா? காது கேட்கல? திமுறா? அருகே போய் தொட்டு குலுக்கினால் போதும், சுய நினைவு வந்துவிடும். யார் தொட்டு குலுக்குவது? லோகசாரங்கர் குடத்துடன் குனிந்தார். சிறு கல் ஒன்றை கையில் எடுத்தார். மெல்லத்தான் வீசினார். வீசிய கல் பாணன் நெற்றியில் பட்டது. பாணர் உடல் சிலிர்த்தது. கண் திறந்தார். சுற்றி கூட்டம் இவரையே பார்த்து கொண்டிருந்தது. விலகு, விலகு! குரல்கள் காதை கிழித்தன. பாணர் குடத்துடன் நிற்கும் லோகசாரங்கரை பார்த்தார். தன் தவறு புரிந்து கொண்டார். ஐயோ, அரங்க நீராட நீர் எடுத்து போக முடியாமல் இடையூறாக அல்லவா இருந்துவிட்டோம். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். ரங்காரங்கா என்று சொல்லியபடி உறையூரை நோக்கி புறப்பட்டார். அவர் முகத்தில் ஈரம், ஈரம் மட்டுமல்ல காயம், காயத்திலிருந்து வழியும் ரத்தம். வேண்டியதுதான், செய்த தவற்றுக்கு சரியான தண்டனை. கைகளால் நெற்றியை அழுத்தியபடியே நடையை தொடர்ந்தார் பாணர். காலதாமதமாகிவிட்டதென்று மந்திர உச்சாரணத்துடன் குடத்தில் நீரை முகர்ந்து தலையில் வைத்துக் கொண்டு வேக வேகமாக புறப்பட்டார் லோகசாரங்கர். அவர் மனத்தில் ஒரு சஞ்சலம். ஈ எறும்புக்கும் தீங்கு நினைக்காதவர் அன்று கல்லை வீசி பாணரை காயப்படுத்திவிட்டது மனத்தை கலங்க வைத்தது. அரங்கன் கருவறைக்குள் சென்ற லோகசாரங்கர் திடுக்கிட்டார். அரங்கன் நெற்றியில் ஏதோ சிவப்பு. பட்டரே, இது என்ன பெருமாள் நெற்றியில்? லோகசாரங்கர் பட்டரை கேட்டார். ஐயோ, இதுவரை நானும் பார்க்கவில்லையே. குங்குமமா, ஸ்ரீசூர்ணமா? துடைக்க முயன்றார். கையில் பிசுபிசுப்பு. அரங்கன் நெற்றியில் சிவப்பு மறையவில்லை. ஐயோ, ரத்தம் போல் இருக்கிறதே, பதறினார் லோகசாரங்கர். தரிசனத்துக்கு வந்திருந்த பக்தர்களுக்கும் இது புதிராக இருந்தது. அப்படியும் இருக்குமோ? லோகசாரங்கர் உள்மனத்தில் கேள்வி ஒன்று எழுந்தது. பாணனின் நெற்றியில் பட்ட அதே இடத்தில் பெருமான் நெற்றியிலும் காயம், ரத்தம். பட்டர் அவசர அவசரமாக பூஜைகளை முடித்துவிட்டு கருவறைக்கு திருக்காப்பிட்டு விட்டு பெரியவர்களைத்தான் கேட்க வேண்டும் என்று புறப்பட்டார். கலங்கிய மனத்துடன் வீடு திரும்பிய லோகசாரங்கருக்கு அன்றிரவு உறக்கம் வரவில்லை. மனம் உறுத்திக் கொண்டிருந்தது. பாணர் மீது கல்லை வீசியது தவறோ? அவரை விலகச் சொன்னதே குற்றமோ? பாணரை விட அவர் மட்டும் எந்த விதத்தில் உயர்ந்தவர்? ஒருவர் பிறப்பை அவரே தீர்மானிக்க முடியுமா? எங்கு பிறப்பது, எந்த தாய்க்கு பிறப்பது என்று முடிவு செய்வது யார்? அப்படி இருக்க பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது சரியா? சிந்தித்துக் கொண்டே அரை தூக்கத்தில் ஆழ்ந்தார் லோகசாரங்கர். லோகசாரங்கரே, குரல் கேட்டு திடுக்கிட்டார் லோகசாரங்கர். யார், யார்? பதறினார். எதிரே, எதிரே எம்பெருமான். அவரா? அவரேதானா? கருவறை காப்பு நீக்கி காட்சியளிக்க வந்திருக்கிறாரா? இது கனவா? ஐயோ, கனவில் கூட பெருமாள் நெற்றியில் அதே காயம், அதே ரத்தம். அரங்கா, என்னை மன்னிக்க வேண்டும். பெருமாளுக்கு அடியேன் என்ன அபசாரம் செய்தேன்?
அபசாரம் எனக்கல்ல, என் அடியார்க்கு.
ஐயோ, அந்த பாணருக்கா?
ஆமாம்.
அந்த பாணர் நீர் எடுக்கப் போகும் வழியில் அல்லவா நின்று கொண்டிருந்தார்?
அதனால் என்ன?
நீராட்ட எடுக்கப்படும் நீர் தீட்டுப்பட்டு விடாதா?
ஏ
பாணன் பஞ்சமகுலத்தவன், பசுத்தோலை தெரியும். அவன் அந்த குலத்தில் வளர்கிறான், அவர்களோடு வாழ்கிறான். அது பாவமில்லையா சுவாமி?
பாவமும் புண்ணியமும் குலத்தால் வருபவை அல்ல, குணத்தால் வருபவை. பாணன் தூய்மையானவன். அவனைப் போன்ற தூயவர்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது.
நான் ஞானசூன்யன், எதுவும் தெரியவில்லை எனக்கு.
பெருமாள் பள்ளி கொண்டிருப்பதால் காவிரியில் கால் வைக்க கூசி தெற்கு கரையிலேயே தினமும் நிற்கிறான் பாணன்.
கேள்விப்பட்டேன், கோயிலிலிருந்து வரும்போது சொன்னார்கள்.
திரு அரங்க மண்ணை கூட மிதிக்க கூசுபவர் அவர்.
குற்றம் செய்துவிட்டேன்.
பரிகாரமும் நீங்கள்தான் செய்ய வேண்டும்.
ஆணையிடுங்கள் பிரபு.
பாணரை நாளை நீங்களே தோள் மீது சுமந்து நம் கருவறைக்கு கொண்டு வாருங்கள்.
கனவு கலைந்தது. கண்விழித்தார் லோகசாரங்கர். பொழுதும் அப்பொழுதுதான் விடியத் தொடங்கியிருந்தது. முழுவதுமாக விடியும் வரை கூட காத்திருக்க விரும்பவில்லை லோகசாரங்கர். ஓடினார். காவிரியின் தென்கரையை நோக்கி ஓடினார்.
பாணர் வரவேண்டுமே. வராவிட்டால் கல்லால் அடித்தல்லவா துரத்தியிருக்கிறோம். வராவிட்டால் உறையூர் சேரிக்கே போயாவது தூக்கிக் கொண்டு வர வேண்டியதுதான்.
ஆனால் பாணராவது வராமல் இருப்பதாவது, மூச்சு விடாமல் இருந்தாலும் இருப்பார், பாடாமல் இருக்க முடியாது அவரால். அரங்கனை துதித்து யாழ் மீட்டாமல் இருக்க முடியாது. கோபுர தரிசனம் செய்யாமல் இருக்க முடியாது.
அதோ காற்றில் அந்த தேவகானம் மிதந்து வந்தது. பாணர் குரலும் யாழ் இசையும் இணைந்து வந்தன.
லோகசாரங்கர் ஓடினார், தலைதெறிக்க ஓடினார். மேலும் தள்ளி நின்று கொண்டிருந்த பாணர் இன்னும் சற்று தள்ளி ஒதுங்கினார்.
பாணரே என்று அலறி வந்த லோகசாரங்கர் பாணரின் அடிகளில் வேறற்ற மரம் போல விழுந்தார். அதிர்ந்து போனார் பாணர். லோகசாரங்கர் வீழ்ந்தபோது அவருடைய ஜாதி செருக்கு விழுந்தது, கல்வி கர்வம் விழுந்தது, பெருமாள் சந்நிதியில் பணி செய்யும் பேறு பெற்றவர் என்ற தொழில் ஆணவம் விழுந்தது. அவருடைய ஆச்சார அலங்கார புறச்சன்னங்கள் எல்லாம் பொடிப்பொடியாக விழுந்தன. பாணரே, என்னை மன்னியுங்கள் என்று தழுதழுத்தார். பாணர் திகைப்பிலிருந்து விடுபடவே சற்று நேரம் பிடித்தது. சுவாமி, வேண்டாம், தவறு, தவறு இது. யார் காலில் யார் விழுவது என்று சொல்லியபடியே பாணரும் லோகசாரங்கர் காலில் விழுந்து வணங்கினார். பஞ்சமகுலத்தவன் நான், என் காலில் தாங்களா விழுவது? பாணரே, உங்கள் பெருமை பெருமாளுக்கு தெரிந்திருக்கிறது, சிற்றறிவுடைய சிறியனுக்கு தெரியவில்லை. சுவாமி, தாங்கள் சொல்லுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாணரே வாருங்கள், தயவு செய்து என் தோள் மீது ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களை அரங்கன் ஆலயத்துக்கு அழைத்துச் செல்லும் பாக்கியத்தை தாருங்கள்.
ஐயோ, இது என்ன உயிர்வதை? நான் அரங்கத்து மண்ணையே மிதிக்க தகுதியற்றவன் என்கிறேன், நீங்களோ உங்கள் தோள் மீது ஏறி வரச் சொல்கிறீர்கள். என்ன கொடுமை இது?
கொடுமையும் இல்லை, மடமையும் இல்லை, பெருமாள் போட்ட உத்தரவு.
பெருமாள் உத்தரவா?
ஆமாம், நேற்று உங்கள் மீது வீசிய கல் கோயில் பெருமாள் நெற்றியின் மீது காயத்தை ஏற்படுத்திவிட்டது.
ஐயோ, அப்படியா? அரங்கா, அற்பபாணன் மீது பட்ட கல் உங்கள் மீது பட்டதாக வா கருதினீர்கள்?
காலதாமதம் செய்யாதீர்கள் பாணரே, கோயிலில் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். தோளின் மீது தயவு செய்து ஏறி உட்காருங்கள்.
வேண்டாம், வேண்டாம்.
வேண்டும், அவசியம் தோள் மீது உட்கார்ந்து கொண்டுதான் கோயிலுக்கு வர வேண்டும். அரங்கன் கட்டளையை மீறும் மனதைரியம் எனக்கு இல்லை.
பஞ்சம பாணன் பிராமண உத்தமர் தோள் மீது பவனியா?
அரங்கா, இது என்ன சோதனை? இதற்கும் சேர்த்து என்னை மன்னித்து விடுங்கள். லோகசாரங்கர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ராமனை சுமந்த அனுமனானார் அவர். காவிரி கரையில் இருந்தவர்கள் வியப்பு எல்லை மீறியது. நீராடிக் கொண்டிருந்தவர்கள் கூட அவசரம் அவசரமாக கரையேறினர். செய்தி பூமணம் போல பரவியது. ஊரே பாணரை பின்தொடர்ந்தது. இதற்குள் உறையூர் உத்தமர் கோயில்களுக்கெல்லாம் செய்தி பறந்தது. மக்கள் திருவிழா கூட்டமாக கூடிவிட்டனர். பாணனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். லோகசாரங்கர் தோள் மீதல்லவா பவனி வருகிறார். பாவம், அவர் கூணி குறுகி அமர்ந்திருக்கிறார் பார். நாமெல்லாம் பிராமணராக பிறந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பாணனுக்கு கிடைத்த மரியாதை இதுவரை வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? நம் அழகிய மணவாள பெருமாளுக்கு கூட மனித வாகனம் கிடையாதே. ஆம், பறவையில் கருடன், மிருகத்தில் யானை குதிரை, மரத்தில் புன்னை மரம். முனிவாகன யோகம் பாணனுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. பாவம், அவர் ஏதோ செய்யக்கூடாத பாவத்தை செய்துவிட்டவர் போலல்லவா துடிக்கிறார். அவருடைய பாட்டுக்கு முனிவர் என்ன, மகாவிஷ்ணுவே கூட வந்து தூக்கி கொண்டு போய்விடுவார். கோயிலில் மேளம் முழங்கியது, நாதஸ்வரம் ஒலித்தது, கோயில் திருச்சின்னம் பேரொலி எழுப்பியது. பாணர் கனவு நிறைவேறிவிட்டது. அரங்கன் கோயிலுக்கு வந்துவிட்டார். இதோ அரங்கனை ஆசை தீர தரிசிக்கப் போகிறார். லோகசாரங்கர் தோளிலிருந்து இறங்கியவர் கொடிக்கம்பத்தின் அடியில் நெடுஞ்சான் கடையாக விழுந்தார். எழுந்தார், கைகளை தலையின் மீது உயர்த்திக் கொண்டார். அரங்கா, அரங்கா என்று அவர் வாய் ஜபித்துக் கொண்டே இருந்தது. பட்டும் படாததுமாக மெல்ல ஊர்ந்தார் அவர். வாருங்கள், வாருங்கள், வரவேற்றனர் பட்டர்கள். தாயின் முழு வடிவம் தெரிந்தாலும் மார்பில் பால்குடத்தை நோக்கி தாவி பால் பருகும் குழந்தையைப் போல பாணருக்கு முதலில் அரங்கன் திருவடிகள்தாம் கண்ணில் பட்டன. விழிகள் சற்றே உயர்ந்தன. சிவந்த ஆடை சிந்தை கவர பளிச்சிட்டது. பாணர் கண்கள் மேலே மேலே மெல்ல படர்ந்தன. கருத்த விசாலமான பிரகாசமான செவ்வரி ஓடி காதளவு நீண்ட அரங்கன் விழிகள் அவரை அப்படியே பித்துக்கொள்ளச் செய்தன. அரங்கன் அழகிய உருவத்தை முழுசுமாக கண்டுவிட்டார் பாணர். பாம்பு படுக்கை, அழகிய மாமணி மாலை, முத்துவடம் பூண்ட மேனி, எல்லையில்லா பேரழகு அவர் நெஞ்சத்தை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது. இனி இந்த உலகில் அவர் காண வேண்டிய பொருள் எதுவும் இல்லை. அரங்கனை கண்ட கண்கள் வானத்து தேவரும் பிறரும் தொழும் பரமபத நாதனையோ, பார்க்கடல் பள்ளி கொண்ட பரமனையோ, ஏன்
வேறு ஊர்களின் எம்பெருமான் வடிவங்களையோ கூட காண நிச்சயம் விரும்பாது. அரங்கனையே அள்ளி பருகுபவர் போல பார்த்து கொண்டிருந்த பாணர் விழிகளில் நீர் திரையிட்டது. உடல் ரோமங்கள் சிலிர்த்தன, மேனி வியர்த்தது, உடலெல்லாம் ஒரு நொடி படபடப்பு. அடுத்த கணம் அவர் மூர்ச்சையாகி அரங்கன் தாமரை திருவடிகளில் விழுந்துவிட்டார். அப்போது கருவறையில் நின்று கொண்டிருந்தவர்களின் கண்களை பறிப்பது போல் ஒரு பேரொளி. பாணர் எங்கே? பாணர் எங்கே? பாணர் ஒளியோடு ஒளியாக ஐக்கியமாகிவிட்டார். அரங்கன் பாணரை ஆழ்வாராக்கி ஏற்றுக்கொண்டு விட்டார். திருப்பானாழ்வார் பாடியவை அமலநாதிபிரான் என்று தொடங்கும் 10 பாடல்களை மற்ற ஆழ்வார் பதிகங்களில் காணும் ஊர், சொந்தபந்தம், பெயர் குறிப்பு எதுவும் கூட இவர் பதிகத்தின் கடைசி பாடலில் இடம்பெறாதது இவர் அடக்கத்தை காட்டுகிறது. முதல் 3 பாசுரங்கள் அ, உ, ம என்ற எழுத்துக்களில் தொடங்கி அமலன், உவந்த, மத்தி என்று ஓங்கார மந்திர எழுத்துக்களில் தொடங்குவதும், 5, 6, 7 பாசுரங்கள் பிரமாப, துண்ட வெண்கரையன், கையினார் என்று பி, தூ, கை என்று தொடங்குவதும் தனி சிறப்புகள். காண்பனவும் உரைப்பதையும் மற்றொன்றியின்றி கண்ணனையே கண்ணேந்த கடிய காதல், பான்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பாமரையன் பொருள் என்று போற்றுகிறார் சுவாமி தேசிகன்.